الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعددا يحسب أن مالا أخلدا كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة وقال نبينا صلى الله عليه وسلم أول من يدعى إلى الجنة الذين يحمدون الله بالسراء والضراء أو كما قال عليه الصلاة والسلام غنيمان ميلان تايمار غلي شهودر غلي ولغنائن الله جل شانه وتعالى إنغلوڑا قندان من كارنا مات إنغلوڑا قندان يركت من كارنا مات மேலான தீனியுடைய விஷயங்களை அடிக்கடி பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார். இது அல்லாஹ்வுக்காக யாரோட இறக்கப்பட்டிருக்கிறானோ நேசம் கொண்டிருக்கிறானோ யாருக்கு நலவை கொடுக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறானோ அப்படியானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அந்த வகையில் மேலான தாய்மார்களே சகோதரர்களே, எவ்வளவு மக்கள் எங்களை விட அறிவுல சிறந்தவங்க, ஆற்றல சிறந்தவங்க, அழகுல சிறந்தவங்க, பணக்கார அதிகமான பணங்களை வைத்திருக்கக்கூடியவங்க, இப்படியாக எத்தனையோ பேர் இந்த சமூகத்தில் இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா நம்ம ஒன்று ரெண்டு பேரை இந்த மேலான இந்த விஷயங்களுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் இது எங்களுடைய கட்டித்தனம் இல்லை. நாங்கள் எங்களுடைய வீட்டு வேலைகளை முன்ன பின்ன செய்து நாங்கள் நேரம் எடுத்து இங்க வந்து நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது அர்த்தமல்ல. மாற்றமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு இன்றைக்கு எங்களுடன் இரக்கத்துடன் இருக்கின்றான், எங்களோட அல்லாஹ் அன்பாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இது எங்களுடைய முயற்சியினால் கிடைக்கக்கூடிய ஒரு அல்ல, அது அல்லாஹ்வாகவே பார்த்து தரக்கூடிய நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மேலான தாய்மார்களே சகோதரர்களே, எங்களுடைய கட்டித்தனம் இல்ல, எங்களுடைய அக்கீதாவும் எங்களுடைய அடிப்படை கொள்கையும் ஒரு நலவை செய்வதென்றாலும் சரி, ஒரு பாவத்தில் இருந்து விடுபடுவதென்றாலும் அல்லாஹ்வுடைய உதவியின்றி தன்னிச்சையாக எங்களால் செய்துவிட முடியாது. அந்த வகையில் மேலான தாய்மார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வாக பார்த்து தந்த சந்தர்ப்பம் இது எதற்குரிய சந்தர்ப்பம்? இது அல்லாஹ்வுக்கான எங்களை சுவர்க்கத்துக்காக வேண்டி தயாரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ்வுக்கான மனிதர்களை உலகத்திலே படைக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் ஒரு வாதா எடுத்தான், எல்லோருக்கும் அது தெரிந்த ஒரு விடயம்தான். முதலாவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா உலகத்திலே பல இலட்சக்கணக்கான படைப்பினங்களை படைத்தார். அவைகளில் சிலவற்றை வானத்துக்கு மேலாலும், சிலவைகளை பூமிக்கு கீழாலும், சிலவைகளை அந்தரத்திலும், அதாவது சில பறவை இனங்கள் இருக்கிறது அது பூமியில் தங்குவதும் கிடையாது, வானத்தில் தங்குவதும் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் பறந்து கொண்டே அது பிறப்பதும் பறந்து கொண்டே அது இறப்பதுமாகத்தான் இருக்கிறது. இப்படியாக சில படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறது. கடலில், காற்றில், ஆற்றில், குளத்தில், வனாந்தரத்தில் போன்ற இப்படியாக பல ஜீவராசிகள் உயிரினங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். அவைகளுள் மிக சிறந்த ஒரு படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறார். இந்த மனிதன் என்பவன் அவனுக்காகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மாப்பில்லாருந்து ஜமியான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே மனிதனுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அப்ப இந்த மனிதனை அல்லாஹு தஆலா படைப்பதற்கு மூல பொருளாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், خلق الانسان من صلصال كالفخار. நாங்கள் மனிதர்களை தட்டினால் சத்தம் வரக்கூடிய சுடப்பட்ட களிமண்ணிலிருந்து அவனை படைத்திருக்கிறோம். களிமண்ணில் இருந்து அல்லாஹு தஆலா எங்களை அவன் படைப்பதற்கு மூலப்பொருளாக தேர்ந்தெடுத்தான். இப்படியாக அந்த மூலப்பொருளை தேர்ந்தெடுத்து அவனாகவே அல்லாஹுவே அவனுடைய கைகளால் எங்களை வடிவமைத்தான். இப்படியாகவே படைக்க வேண்டும் என்று அல்லாஹுவாக பார்த்து பார்த்து மனிதனை படைத்தான். அது மாத்திரமல்ல, அவனுடைய உயிரிலிருந்தே மனிதனுக்கு உயிரை ஊதினான். என்னுடைய ரூஹிலிருந்து நான் மனிதனுக்கு ரூஹை கொடுத்தேன். இப்படியாக அல்லாஹு தஆலா அவனாக பார்த்து பார்த்து ஆசையாக படைத்த இந்த படைப்பினம் மனித வர்க்கம், அவனுடைய உயிர் கொடுக்கப்பட்ட இந்த படைப்பும் எல்லா ஜீவராசிகளையும் விட சிறந்தது, உன்னதமானது, இதனுடைய கண்ணியமே அளப்பெரியது என்பதை காட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குகளுக்கு சொன்னான், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ. இவர்கள் எல்லோரையும் போன்றும் உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற பழத்துக்கே பேர் போன யானையை போன்றோ, அழகுக்கே பேர் போன மயிலை போன்றோ, அல்லது ஆயுட்காலங்களிலே அதற்கு பெயர் போன தாவரங்களை போன்றோ இவர்கள் அல்ல, இவர்களுக்கு தனிப்பெரும் மகத்துவமே இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டித்தான் மலக்குமாரர்களுக்கு சொன்னான், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நீங்கள் சிரம் சாயுங்கள். அப்ப எல்லோருமே சிரம் சாய்த்தார்கள் இபிலீசை தவிர. இபிலீஸ் மனிதனுக்கு சிரம் சாய்க்க மறுத்தான். அல்லாஹு தஆலா அதை கேட்டான், உன்னை தடுத்தது என்ன? இது அமர்த்துக்க நான் உனக்கு சொன்னேன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி. நான் உனக்கு சொன்ன போது நீ தடுத்துக் கொண்டாய் சுஜூது செய்வதை. என்னென்று கேட்டதற்கு அனஹைரு மின்ஹு, நான் மனித இனை விட சிறந்தவன் என்று சொன்னான் இப்ளீஸ். ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டவன். அதனால்தான் அவன் சொன்னான், மனிதனை நீ களிமண்ணால் படைத்திருக்கின்றாய், என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கின்றாய், நெருப்பு மண்ணுக்கு சிரம் சாய்க்காது, ஆகவே நான் இந்த மனிதனுக்கு சிரம் சாய்க்க மாட்டேன். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த ஷைத்தான் அங்கே அல்லாஹு தஆலாவுடைய ஹிக்மத்தை அவன் விளங்கவில்லை. அல்லாஹு தஆலா இந்த மனிதனை ஏன் மூலப்பொருளாக, இந்த மனிதனை மண்ணை, இந்த மனிதனை படைப்பதற்குரிய மூலப்பொருளாக மண்ணை ஏன் எடுத்தான் என்றால், அதிலே பொறுமை இருக்கிறது. பொறுமைக்கு பெயர் போனதுதான் பூமி. பூமியை போன்று நாங்கள் பொறுத்தவர்களாக இருக்க வேண்டும், பொறுக்க வேண்டும். பொறுமைக்கு நாங்கள் உதாரணம் சொல்வதென்றால் பூமியை சொல்லுவோம். மண் அதிலே பொறுமை இருக்கிறது, அதிலே வளர்ச்சி இருக்கிறது. நாங்கள் எதுவெல்லாம் பூமியிலே நடுகின்றோமோ அவைகள் வளர்ந்து மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியது மண்ணில் இருக்கிறது. அதிலே அறிவு புத்தி சாதுரியம் இருக்கிறது. அறிவிலே இந்த மண்ணிலே அதிலே ஹெல்ம் இருக்கிறது. அதே போன்று எல்லோரையும் சேர்த்து நடக்கக்கூடிய தன்மை, அதாவது நாங்கள் ஒரு உதாரணமாக வாழை மரம் சாயப்போவது என்றால் நெருப்பை கொண்டே மூட்டுவது கிடையாது, மண்ணைத்தான் நாங்கள் கூட்டி அதை நிமிர்த்துவோம், உறுதிப்படுத்துவோம். அதனால் உறுதிப்படுத்துவது, சேர்ப்பது, இணைப்பது போன்ற இன்னொரு அந்த நல்ல பண்புகள் மண்ணில் இருக்கிறது. எனவே மூலப்பொருளில் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே முடிவு பொருளும் காணப்படும் என்பது அது வளமையானது. அதனால்தான் அல்லாஹு தஆலா மனிதனை மண்ணிலிருந்து படைப்பதற்கு முயற்சி முடிவெடுத்தார்.
ஆனால் ஷைத்தான் என்ன யோசித்தான் என்றால், நாங்கள் ஒரு குச்சியிலே நெருப்பை எடுத்து தலைகீழாய் பிடித்தாலும் நெருப்பு மேலிருந்துதான் பத்தும். நெருப்பை நாங்கள் தலைகீழாக பிடித்தாலும் நெருப்பு மேல் நோக்கித்தான் பத்தும். மண்ணை நாங்கள் மேலெறிந்தால் அது உடனே கீழே நோக்கி வரும். அதனால் நெருப்பு உயர்ந்தது, மண் தாழ்ந்தது. உயர்ந்தது தாழ்ந்ததற்கு சிறந்தாய்ப்பது கிடையாது என்று அவன் யோசித்தான். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஆனால் நெருப்பில் வைத்திருக்கக்கூடிய தன்மை எரிக்கக்கூடியது, பிரிக்கக்கூடியது, அதற்கு பொறுமை கிடையாது. அது மற்றவைகளை அழித்துவிடும். நெருப்பியை நாங்கள் எதற்காக பயன்படுத்துகிறோம்? அழிப்பதற்கு. அதிலிருந்து நாங்கள் எந்த ஒன்றையும் ஆக்குவது கிடையாது. நாங்கள் சோத்தை ஆக்குகின்றோம் என்று நாங்கள் யோசிக்கலாம். சோறு ஆக்கப்படுவது கிடையாது, அழிப்பதற்குரிய ஒரு முறைதான் அது. அங்கே சோத்தை ஆக்கினாங்கள், அங்கே சோறில் வைப்பது கிடையாது, சாப்பிட்டு அழித்து விடுவோம். அதனால் நாங்கள் ஆக்குகின்றோமே என்றால் அங்கே ஆக்குவது கிடையாது, அழிப்பதற்குரிய ஒரு படித்தளம் தான் அங்கே நாங்கள் ஆக்குவது என்பதனுடைய அர்த்தம். அதனால் அல்லாஹ் தஆலா சொன்னா, நீ கீழ்த்தரமானவன், நீ நெருப்பு ஒன்னிலிருந்து நாங்கள் அடைகின்ற பிரயோசனம் அற்பமானதுதான், கொஞ்சம்தான். ஆனால் மண்ணில் இருக்கிறது அது ஒரு புறம் இருக்க, என்னுடைய கட்டளையை நீ மறந்து விட்டாய். அப்படியாக இருந்த அந்த சம்பவங்கள் அங்கே நடக்கின்றன. ஆனால் என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த மண் மனிதனுடைய மூலப்பொருள். இந்த மண்ணுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய ரூஹிலிருந்து ரூஹை கொடுத்தான். இப்பொழுது மனிதன் இரண்டு விதமான அம்சங்கள் இருக்கின்றது. ஒன்று மண், இன்னொன்று அல்லாஹுடைய ரூஹ். மண் எப்பொழுதும், அதாவது அல்ஜின்ஸ் மல்ஜின்ஸ் என்று சொல்வார்கள், இனம் இனத்துடன் சேரும் என்று. இந்த உடம்பு இருக்கிறது எப்பொழுதும் சுவண்டியை விரும்பும். அதாவது பூமியில் இருந்து வரக்கூடியவைகளை இந்த உடம்பு எப்பொழுதும் யாசிக்கக்கூடியதாகவே இருக்கும். அதை அடைய வேண்டும் என்பதில் அளப்பரிய தியாகங்கள் செய்யும். அல்லாஹு தஆலாவும் எங்களுக்கு ஐந்து விதமான விஷயங்களை கொண்டுதான் சுவர்க்கத்திற்கு எங்களை அழைக்கின்றான். ஒன்று மஷ்ரூபாத், அதாவது குடிபானங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நாங்கள் உங்களுக்கு பாலாறு, தேனாறு, மதுவாறு, கல்லாறு போன்ற இப்படியான பல சுவைகளை, அதனுடைய நாங்கள் மஹ்தூம் எனக்கூடிய அதிலே நாங்கள் சுவனைகளை வைத்திருக்கின்றோம், மதுரமான தண்ணியை வைத்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா குடிபானத்தை வைத்து சுவர்க்கத்தை எங்களுக்கு ஆசிக்கின்றான், ஆசைப்படுத்துகின்றான். அதே போன்று மௌகுலாத், சாப்பாடு உணவுகளை வைத்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஆசைப்படுது. நாங்கள் இப்படி வக வகையான பறவைகளுடைய சுவையான இறைச்சிகள், பல வகைகள், இப்படியான சாப்பாடுகளை நாங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிறோம். அதுவும் வந்து மருத்துவாத் எனக்கூடிய வாகனங்கள், நாங்கள் மிக வேகமாக பயணம் செய்யக்கூடிய குதிரைகளை, ஒட்டகங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா பிரயாண வாகனங்களை பற்றி சொல்கின்றான். அடுத்ததாக அல்லாஹு தஆலா மல்புசாத் எனக்கூடிய உடைகள், நாங்கள் உங்களுக்கு முட்டாலான, மரகதத்தாலான, இப்படியான பட்டாலான ஆடைகளை நாங்கள் உங்களுக்கு வைத்திருக்கின்றோம் என்று எங்களுடைய ஆடைகளை அல்லாஹு தஆலா சொல்லி சுவர்க்கத்தின் பக்கம் எங்களை ஆசைப்படுத்துகின்றான். அதே போன்று நாங்கள் இருக்கக்கூடிய இடம் மஸ்கனாத் எனக்கூடிய எங்களுடைய வீடுகள், நாங்கள் உங்களுக்கு ஒரு கல் தங்கத்தாலும், இன்னொரு கல் வெள்ளியாலும், சதுரம் அதனுடைய சாந்துகள் சீமந்துகளை நாங்கள் கஸ்தூரியாலும், இப்படியாக முத்துக்களால் நாங்கள் பார்த்து பார்த்து செய்த வீடுகளை உங்களுக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா ஐந்து விஷயங்கள் குர்ஆனிலே சொர்க்கத்தை பற்றி ஆசையூட்டக்கூடிய இந்த ஐந்து, அதாவது மௌகூலாத், மஷ்ரூபாத், அது வாகனங்கள், எங்களுடைய இருப்பிடங்கள், அடுத்தது பெண்கள் திருமணம், நாங்கள் உங்களுக்கு அழகான ஊரின் பெண்களை வைத்திருக்கின்றோம், இப்படியாக அல்லாஹு தஆலா பெண்களை வைத்து அல்லாஹு தஆலா ஆசைப்படுத்துகின்றார். இதே ஐந்து விடயங்களின் பக்கம்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சியும் இருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எவ்வாறான முயற்சி செய்தாலும் அவனுடைய எய்ம், அந்த அவனுடைய டார்கெட், இந்த அஞ்சில் ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும். அழகாக சாப்பிட வேண்டும், அழகாக தூங்க வேண்டும், நான் இருக்க வேண்டும், அழகான வாகனம் ஓட வேண்டும், நான் குடும்ப வாழ்க்கை மனைவி ஒன்று அழகாக இருந்து நான் குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்னக்கூடியதான். இவைகள் அனைத்தையும் இந்த உடம்பு விரும்பக்கூடியது. அது பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டவைகள். அதனால் இந்த உடம்பு அவைகளின் பக்கம் அதிகமாகவே என்ன செய்யும், என்ன வேண்டுமான தியாகங்களை உடம்பு செய்வதற்கு தயார். ஆனால் உயிர் இருக்கிறது தானே, உயிர் இதற்கு மாற்றமானது. இந்த உயிர் அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து வந்தது. அவன் என்ன கட்டளைகளை சொன்னானோ அவைகளை செய்வதற்கு இந்த உயிர் அதிகமாக அன்பு கொள்ளும். உயிருடைய ஆசை என்னென்றா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக நான் வாழ வேண்டும் என்பதுதான். இதனாலதான் அல்லாஹு தஆலாவிடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்து அல்லாஹ் அவரை சுவர்க்கத்தில் இருந்து உலகுக்கு அனுப்புகின்ற போது இந்த உயிர்கள் ஆத்மாக்கள் இருக்கிறது தானே, அது அல்லாஹ்வுடன் சண்டை செய்தது. யா அல்லாஹ், ஆதம் தான் தவறு செய்தார், நான் அந்த ஒரு தவறும் செய்யவில்லை, நீ என்னில் இருந்து சுவர்க்கத்தில் இருந்து என்னை வெளியேற்ற கூடாது என்று அது வாதிட்டது, சண்டையும் செய்தது. அல்லாஹ்வுடன் சொன்னான் இல்லை, மனிதன் என்றால் உடம்பும் உயிரும் சேர்ந்ததுதான் மனிதன், அதான் நீ அவருடைய சேர்ந்தவர் தான், நீயும் சேர்ந்துதான் தவறு செய்தாய், உயிர் சேர்ந்தது இல்லை, நான் செய்யவில்லை, தவறு நான் செய்யவில்லை, ஆதம் தான் அதை ஆசித்தார், அவர் ஆசைப்பட்டார், அவர் தவறு செய்தார், நான் அல்ல என்று உயிர் சொன்னது. அதுக்கு அல்லாஹ்வுடன் சொன்னான் சரி, நீ என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நடப்பாயா? ஓ, நான் நடப்பேன், என்னை நீ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்துவார், உன்னுடைய கட்டளையை நான் எப்படி அழகான முறையில் அமுல்படுத்தி காட்டுகிறேன். அல்லாஹு தஆலா சொன்னா உனக்குரிய சந்தர்ப்பம் என்னன்னு தெரியுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் நீ உலகத்துக்கு போக வேண்டியதான் உன்னுடைய சந்தர்ப்பம். நான் உனக்கு நீ ஒரு சந்தர்ப்பம் கேட்டாய், நான் உனக்கு சந்தர்ப்பம் தருகிறேன், அந்த என்ன சந்தர்ப்பம், நீ ஆதமுடன் உலகத்துக்கு போகவே வேண்டும். அதுக்கு பிறகுதான் உயிர் அது சொன்னது, நீ அகல பாதாளத்தில் என்னை அனுப்பினாலும், உலகுக்கு அல்ல துன்யாவுக்கு அல்ல, அகல பாதாளத்தில் அனுப்பினாலும் உன்னுடைய கட்டளையை நான் நிறைவேற்றி உன்னுக்கு சாந்தமானவனாக வந்தே சேருவேன் என்று உயிர் சொன்னது. அதுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான் வாழ்த்துக்கள், நீங்க அப்படியே போய் நீங்க என்ன செய்யுங்க, நாங்க சொன்ன பிரகாரம் வாழ்ந்து விட்டு வாங்க, உங்களை நாங்கள் நிரந்தரமாக சுவர்க்கத்திலே இருப்பாட்டுவோம் என்று சொன்னது. உலகுக்கு வந்ததன் பிறகுதான் உயிர் விளங்கியது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலே, அப்பொழுதுதான் உயிருக்கு விளங்கியது. அந்த வகையில மேலான தாய்மார்களை சகோதரர்களே, இப்பொழுது எங்களுக்குள் இரண்டு வகையான நபி அவர்களும் சொன்னார்கள், ஒரு மனிதன் படைக்கப்படுகின்ற பொழுது ஒரு மலக்கு ஒரு ஷைத்தான், இரண்டு வகையானவர்கள் படைக்கப்படுகின்றார்கள் ஒரு மனிதனிலே. மலக்கு நல்லவைகளை தூண்டிக்கொண்டே இருப்பார், ஷைத்தான் தீயவைகளை தூண்டிக்கொண்டிருப்பான். நாங்கள் இன்னும் ஒன்று இருதயம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், இதயம் அது உண்மையிலே இரு உதயம், இரண்டு உதயங்கள், இரண்டு சிந்தனைகள், இன்ன பிபினியாதம் லம்மத்தான் லம்மத் மின ஷைத்தான் லம்மத் மினல் மலாயிகா. அதுல அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சந்ததியிலே அதாவது மனிதர்களிலே இரண்டு வகையான எண்ணங்கள் தோன்றும், ஒன்று ஷைத்தானில் இருந்து எண்ணம், இன்னும் ஒன்று மலக்குமாரிடத்திலிருந்து எண்ணம். ஒரு விடயம் எங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறது, உதாரணமாக நாங்கள் ஒரு ரூபாய் காசு இருக்கிறது, இது ஏழைக்கு கொடுப்பதா இல்லையா, சதக்கா செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது என்றால் இப்பொழுது இரண்டு சிந்தனைகள் அங்கே மோதிக்கொள்ளும், உடம்புக்கும் மோதல் ஏற்படும், உயிருக்கும் மோதல் ஏற்படும், இருதயத்துக்குள்ளே எங்களுடைய சிந்தனைகள் உள்ளால் மோதல் ஏற்படும், எங்களுடன் இருக்கக்கூடிய மலக்குக்கும் ஷைத்தானுக்கும் அங்கே மோதல் ஏற்படும். என்ன மோதல், கருத்து மோதல், இதை நான் கொடுப்பதா இல்லையா, மலக்குகளும் உயிரும் செல்லும் கொடுக்கத்தான் வேண்டும், நன்மை இருக்கிறது அதை செய்தால் நாங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம், ஷைத்தான் சொல்வான் இல்லை தேவை இருக்கிறது நமக்கு கொடுக்க தேவையில்லை. இப்படியாக வாதாடுகின்ற பொழுது எது எதை விஜயிக்கின்றதோ அது அங்கே நடக்கும், நல்லெண்ணம் மலக்குமார்கள் அது வெற்றி அடைந்தால் அதை செய்வார்கள். இப்படியாக ஒரு மனிதனத்திலே சிறு பிராயத்திலிருந்து நல்லவைகள் வெற்றி பெற்று வெற்றி பெற்று வந்தால் அவனுடைய எதிர்காலம் நல்லவனாகவே இருக்கும், ஏனென்றால் எல்லா நல்லவைகளும் இவனுடைய உள்ளம் அங்கே பழக்கப்பட்டு விட்டது நல்லவைகள் செய்வதற்கு, அதனால் நல்லவைகள் செய்து கொண்டே இருப்பான். அவ்வாறு இல்லாமல் தீயவைகள் தான் அங்கே வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தால் அவன் எதிர்காலத்திலும் தீயவைகளை தான் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவேதான் இந்த தாய்மார்களே சகோதரர்களே, இவருடைய உடம்புக்கும் உள்ளத்துக்கும் எங்களுடைய உயிருக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை என்ன என்றால் யாரு தியாகம் செய்வது, இவங்க தியாகம் என்பது உருவாகின்றது. தனக்கு மிஞ்சியதை கொடுப்பது தயாளம், தனக்குள்ளதை கொடுப்பது தர்மம், தன்னையே கொடுப்பதுதான் தியாகம். இப்பொழுது அப்படி தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், ஒரு விடயத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலாவுடைய அந்த சுவர்க்கத்தை அடையலாம். இப்ப யார் அந்த அர்ப்பணம் செய்வது, எண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ளால் உருவாகிறது. இந்த தியாக உணர்வு இல்லாததன் காரணமாக இன்றைக்கு எத்தனையோ கடமைகள் அது செய்யப்படுவது கிடையாது. சில மணி நேரங்களை எங்களால் தியாகம் செய்ய முடியாமல் நாங்கள் எத்தனை தொழுகைகளை வீணாக்கியிருக்கின்றோம். சில ரூபாய்களை எங்களால் தியாகம் செய்ய முடியாமல் எத்தனை ஜகாத் சதகாக்களை நாங்கள் வீணாக்கியிருக்கின்றோம். சில நாட்களையும் உணவுகளையும் உணர்வுகளையும் தியாகம் செய்ய முடியாமல் எங்களில் எத்தனை பேர்கள் நோன்பை நாங்கள் பாழாக்கியிருக்கின்றோம். நம்முடைய சொத்துக்களிலிருந்து நாங்கள் கொஞ்சம் தியாகம் செய்ய முடியாதவர்கள் எத்தனை பேர் ஹஜ்ஜை செய்யாமல் விட்டிருக்கிறோம். தியாகத்துக்குரிய உணர்வு இன்னும் எங்கள் உள்ளத்தில் வரவில்லை. அதனால் இப்படியான விடயங்கள் செய்வதற்கு எங்களால் இயலாமல் இருக்கிறது. ஏன் அதில் நாம் அப்படி சொல்வதற்கு நாங்கள் எங்களுடைய முடியை கூட தியாகம் செய்வதற்கு எங்களுடைய உள்ளத்தில் இடம் வருவது கிடையாது. பெண்களை பொறுத்த வகையில் எங்களுடைய உடலை மறைப்பதற்கு கூட எங்களால் தியாகம் செய்வதற்கு அந்த தியாகத்துடைய உணர்வு வருவது கிடையாது. கோபத்துக்கு அதாவது முடிக்கு எந்த ஒரு பெருமதியுமே இல்லை. அதை நாங்கள் தியாகம் செய்வதற்கு மறுக்கிறோம் என்றால் நான் சொல்லுவது தாடியை. தாடியை வையுங்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் அந்த முடியை விடுவதற்கு நாங்கள் எத்தனை பேர் அந்த தியாக உணர்வு எங்களுக்குள் வந்திருக்கிறது. தாடியுடன் உபயோகிப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா. மீசையை கத்தரிங்கள் என்றால் கடா மீசையில் கத்தரிக்கோலை எப்படி வைப்பது என்று கணப்பொழுதில் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். மீசையை நான் கத்தரிக்க மாட்டேன், தாடியை பூரணமாக வழிப்பேன் என்னக்கூடிய கொள்கை. இது ஒன்றாம் தியாகத்துடைய உணர்வு எங்களில் குறைந்ததனுடைய காரணம் தான் இது. அதே போன்றுதான் நாங்கள் பள்ளிக்குள் வீட்டை செல்கின்றோம். அங்கே மனைவி எங்களுக்கு உணவு பரிமாறுகின்றால் உறவு பரிமாறுகின்ற பொழுது அன்று நாங்கள் பார்க்கின்றோம் அந்த உணவிலே கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கிறது, கொஞ்சம் உப்பு கூடிட்டு நாங்கள் மனைவியை கலைந்து கொள்கின்றோம். அதே போன்று அடுத்த நாளும் போகின்றோம், அடுத்த நாளும் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றால் கடுமையான வார்த்தையினால் வெடிக்கின்றோம். அடுத்தண்டும் போனோம், அதே போன்று உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது என்றால் அங்கே பரிமாறும் தட்டு பறக்கும் தட்டாக மாறும். நீ நம்ம ஊட்ட போடுறதுக்கு நீங்க தயாராகிறீர்கள் போல, கொட்டியெல்லாம் கட்ட சொல்றீர்கள் போல, ஒரு சோறு கூட உங்களுக்கு ஆக்கலாமே. என்ன உப்ப கூட மூணு நாளா நானும் பார்த்து வரேன், எத்தனைக்கு தான் பொறுக்குறது? நம்மள நீங்க ரெடி ஆகுறீங்க ஒரு உமாட்ட போறதுக்கு அப்படி என்று வார்த்தையால கடிந்து கொள்றோம். வாழ்க்கைக்குரிய பிரிவிக்குரிய அத்திவாரங்களை எல்லாம் நாங்கள் போட்டு விடுகின்றோம். அதே போன்று ஒரு மனிதன் தொழுக வீட்டைகள் என்றான், மனைவி தொழாமல் இருக்கின்றால் அன்று அவன் விடிக்க வேண்டும். அதே போன்று அடுத்தாண்டும் போகின்றான், மனைவி தொழாமல் இருக்கின்றான், வார்த்தையால் அவன் கடிந்து கொள்ள வேண்டும். மூணாவது நாளும் போகின்றான், மனைவி தொழாமல் இருக்கிறாள் என்றால் அங்கே உணவு பரிமாறும் தட்டு பறக்கும் தட்டாக மாற வேண்டும். ஆனால் இன்று மனிதன் என்ன சொல்கின்றான் என்று தெரியுமா? இதற்கெல்லாம் போய் சண்டை பிடிக்கலாமா? இவனுடைய இதுக்கெல்லாம் சொல்லுதல்ல என்றது காவணி மனிதன் சண்டை பிடிச்சு வாழ்க்கையை பிரித்துக் கொள்ளலாமா? உப்பை விளைவனிடத்திலே தொழுகை கேவலமாகத்தான் இவன் பார்க்கின்றான். உப்பு குணவில் கொஞ்சம் கூடிவிட்டது என்பதற்காக வேண்டி பெட்டி காட்ட ஆரம்பித்தவன் இன்று தொழுகை இல்லை என்பதற்காக வேண்டி இதற்கெல்லாம் வாழ்க்கையை பிரித்துக் கொண்டு போகலாமா என்று தத்துவம் பேசுகின்றான். அவனுக்கு சில சாட்டுப்போக்களும் சொல்லிக் கொள்கின்றான். என்ன அங்கே தியாகத்தினுடைய மனப்பக்குவம் எங்களுக்கு வர வந்தது கிடையாது. அதனாலே தான் மேலான தாய்மார்களே சகோதரர்களே, இந்த உடம்பு நபி அவர்கள் சொன்னார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது மண்ணினால் படைக்கப்பட்டது, மண்ணை யாசிக்கக்கூடியதாகவே இருக்கும். அதனாலதான் وَيْلٌ لِكُلِّ هُمَزَّةٍ لُمَزَةٍ الَّذِي جَمَعَ مَالًا وَعَدَّدَ. பணங்களை சேர்த்து சேர்த்து சேமித்து சேமித்து எண்ணி எண்ணி வைத்திருக்க கூடியவர்கள் நினைத்துக் கொள்கின்றார்கள், يَحْسَبُ أَنَّ مَالَهُ أَخْلَدَ. அவர்களுடைய இந்த பணம் சொத்து செல்வம் அவர்களை பூமியிலே நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்ல, விஷயம் அப்படி அல்ல. சொத்து செல்வங்கள் எங்களை இந்த பூமியிலே நிரந்தரமாக வாழ வைப்பது கிடையாது. பல் கல்ல லயும்பதன்னுத்தமா, நாங்கள் என்ன செய்வோம் என்றால் சொத்தை ஆசித்து ஆசித்து அவர்கள் விரும்பி விரும்பி எண்ணி எண்ணி நோட்டு நோட்டாக சேர்த்து வைத்தவர்களுடைய உள்ளத்தை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இப்படியானவர்களை நரகில் நாங்கள் போடுவோம். லயும்பதன்னுத்தமா நபியே, ஏன் நாங்கள் இவங்களை உத்தமா என்ற நரகில் போடுகின்றோம் என்று தெரியுமா? உத்தமா என்ன கூடிய நரகம் என்றால் உங்களுக்கு என்னென்று தெரியுமா? அது நாருல்லாஹில் முக்கதா, அது அல்லாஹ் மூட்டிய நெருப்பு. அல்லாஹுடன் சேர்க்கப்பட்டு வருகிறது அல்லாஹ் மூட்டிய நெருப்பு. இது தேகத்தை தொட்டுவிட்டால் அது உள்ளத்தை சென்றடையும். அது உடம்புக்கு அது வேதனை கொடுப்பது கிடையாது, அது உள்ளத்துக்கு தான் வேதனை. அந்த நெரு அந்த சுத்தமா என்னக்கூடிய நரகில் ஒரு மனிதன் போடப்பட்டால் அந்த நெருப்பு இங்கே எங்களுடைய உடம்பில் எந்த பகுதியை தொட்டாலும் அது நாங்கள் விழுந்தாலும் அது உடனே உள்ளத்துக்கு என்ன செய்யும்? நோவினை கொடுக்கும். ஏன் அங்கே உள்ளத்துக்கு நோவினை கொடுக்கிறது என்றால் இங்கே உள்ளத்தில் தான் அல் கல்ப் அர்ஷுர் ரஹ்மான், உள்ளம் வந்து இறை இல்லம், அங்கே அல்லாஹ் தான் இருக்க வேண்டும். அங்கே அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்தில் உலகத்தினுடைய சொத்து செல்வங்களுடைய அந்த மோகம் ஆசை அதனுடைய மகத்துவம் உள்ளத்தில் இருந்ததனால் அங்கே உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. அங்கே அதனாலேதான் அங்கே உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கப்படுவது. ஆக இந்த உலகம் அற்பமானது, சொற்பமானது, அழிந்து போகக்கூடியது, முடிந்து போகக்கூடியது, இது நிரந்தரம் என்பது கிடையாது. இதிலிருந்து நாங்கள் நல்ல பல அமல்களை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? செய்து கொள்ள வேண்டும். இங்கிருந்து நான் எங்களுடைய இன்மை மறுமையுடைய வாழ்க்கைக்குரிய அனைத்து செயற்பாடுகளையும் அழகான முறையிலே நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய கியாமத்து நாளிலே அமல்கள் எண்ணப்படுவது கிடையாது, நிரூபிக்கப்படும். அமல்கள் நிரூபிக்கப்படும், எண்ணப்படுவது கிடையாது. ஏன் அமல்கள் அதிகமானவைகள்? அல்லாஹு தஆலா அவர் சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் அதிகமான நன்மைகளை எங்களுக்கு தருகின்றார். நாங்கள் செய்யக்கூடிய அமல் பாரமாக இருக்கிறதா என்று நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உலகில் ஒரு மனிதன் செய்யப்படுகின்ற அமல்களில் மிக பாரமானது, மீசானுடைய தட்டை கணத்தால் தாழ்த்தக்கூடியது அஹ்லாக் எனக்கூடிய நற்பண்பு. நல்ல பண்புகளுடன் நாங்கள் வாழ்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த நற்பண்புக்கு கொடுக்கக்கூடிய நன்மை இந்த ஏனைய அமல்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நன்மைகளை அதிகமானது, அதிகமான நன்மைகளை அல்லாஹு தஆலா நல்ல அஹ்லாக்களுக்கு கொடுக்கின்றார். என்ன அஹ்லாக் என்றால் என்ன? இதை இந்த இடத்தில் செய்தோம் என்றால் இது புகழப்படக்கூடியது என்றால் அதுதான் அஹ்லாக். ஒரு வேலை ஒன்றை நாங்கள் செய்ய போகின்றோம், இந்த வேலை இடத்தில் செய்தால் மக்கள் ஏச மாட்டான், இது நல்ல ஒரு விடயம் என்று சொன்னால் அது அஹ்லாக், அது நல்ல பண்பு, அதுக்கு நன்மை இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அஹ்லாக்களை நாங்கள் அழகான முறையிலே பண்பான முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலான இந்த தீனை அவர்களுடைய நட்பண்பினால்தான் உலகிற்கே பறைசாற்றினார்கள். இன்று அந்நியவர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு வாதம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மாலால் பரப்பப்பட்டது. அதாவது யுத்தங்கள் செய்து மக்களை அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்து அவர்களை வற்புறுத்தி அவர்களை அடக்கி நீங்கள் இஸ்லாத்திற்கு கீழால் நீங்கள் வரத்தான் வேண்டும், இல்லை என்றால் உங்களை நாங்கள் கொல்லுவோம், அப்படி இல்லை என்றால் நீங்கள் எங்களுக்கு ஜிஸ்யா அதாவது வரி கட்டி நீங்கள் எங்களுக்கு வாழ வேண்டும், இப்படியாகத்தான் இஸ்லாத்தை அவர்கள் பரப்பினார்கள் என்ன கூடிய இந்த வாதம் கீழத்திய வாதிகள் அதிகமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், உண்மையிலேயே அப்படி ஒன்று கிடையாது. ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே சுமாராக 30க்கும் மேற்பட்ட யுத்தங்கள் நடந்திருக்கிறது. மொத்தமாக கொல்லப்பட்டவர்களை பார்த்தோம் என்றால் 2000க்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் இன்று முதலாம் உலகம் யுத்தம் என்று நடந்தது, அதில் எத்தனை லட்சம் பேர்கள் உயிர் காவு கொள்ளப்பட்டது. இரண்டாம் உலகம் யுத்தம் நடந்தது, இதில் எத்தனை உயிர்கள், அதாவது உயிர் மனித உயிர்கள் எத்தனை கொல்லப்பட்டிருந்தது. அப்ப இவர்களா உயிர்களை அவர்கள் துச்சமாக மதித்து எத்தனை குறைகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாத்திலே அவர் நெருங்கின 23 வருட காலங்களாக கிட்டத்தட்ட 25 வருடங்கள் யுத்தம் நடந்திருக்கின்றது. இதற்குள்ளால் கொல்லப்பட்ட இரண்டு தரப்பிலிருந்து கொல்லப்பட்டவர்கள் 2000 உட்பட்டவர்கள். இதனால்தான் பேராட் சோழ் சொல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர் சொல்லுகின்றார், இஸ்லாம் இஸ் லைக் எ ஜட் ஃப்ரூட்ஸ், இஸ்லாம் வந்து ஒரு பிளாப்பழத்தை போல. அவர் எதை சொல்ல வருகின்றார், தோன்ஸ் ஆர் முஸ்லிம்ஸ், அதனுடைய தோல் இருக்குதானே அவர்கள் தான் முஸ்லீம்கள், இன்றைய காலத்து முஸ்லீம்கள். பட் இன்சைட் ஆர் ஸ்வீட், உள்ளுக்கு இருக்குதானே சுளை, அது இனிமையானது. இஸ்லாமிய மார்க்கம் நல்ல மார்க்கம் தான், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதனை நாங்கள் தான் இஸ்லாமியர்கள் என்று இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து முட்களை போன்றவர்கள், அவர்களுடன் சேர்ந்து வாழ முடியாது, அவர்களுடன் சேர்ந்து வாழ முடியாது, அவருடைய அக்ராக்கள் கெட்டு போய்விட்டது. இஸ்லாம் எதை சொல்லியிருக்கின்றதோ அதை அவர்கள் செய்வது கிடையாது. ஆனால் பேரை போட்டுக் கொண்டாட்டார்கள் முஸ்லீம்கள் என்று. இவர்கள் இப்படியாக வேலி போட்டுக் கொண்டதனால் மற்றவர்களால் உள்செல்ல முடியாமல் இருக்கிறது. இஸ்லாம் என்னக்கூடிய அந்த இனிமையான தோட்டத்துக்குள் புக ஏழாமல் இருப்பதற்குரிய காரணம் இந்த முஸ்லீம்கள் தான் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள், எங்களும் முஸ்லீம்கள் இடத்திலே குறை கூறுகின்றார். ஆக மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய வாழ்க்கை முறைகள் அனைத்துமே அழகான முறையில் அமைந்திருக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. நாங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள், நாளே கியாமத்து நாளே ஒரு மனிதன் மலையளவு நன்மைகள் கொண்டு வந்திருப்பான், அதிகமான நன்மைகள் கொண்டு வந்திருப்பான், ஆனால் அவன் நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்ல ஏன் அப்படியாக நடக்கின்றது என்றால், அவர் இன்ன மனிதருக்கு ஏசியிருப்பார், அவர் இன்ன மனிதருக்கு அடித்திருப்பார், இன்ன மனிதருக்கு அவதூறு கூறியிருப்பார், இப்படியாக பல பிரச்சனைகளுடன் அவர் வந்ததனால் அந்த மக்கள் எல்லாம் நாளை கியாமத்தினாலே அல்லாஹ்விடம் வாழிடுவார்கள், இவர் எனக்கு இன்னும் அநியாயம் செய்தார், இப்படியாக எல்லாம் பேசியிருந்தார், எனக்கு ஏசியிருந்தார், அல்லது புறம் பேசியிருந்தார், அவதூறு சொல்லியிருந்தார் என்று மக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கின்ற பொழுது இவருடைய நன்மைகள் இருந்து அவர்களுக்கு நன்மை கொடுக்கப்படும், கொடுக்கப்பட்டு இவரிடத்திலே நன்மைகள் இல்லாத போய்விடும். இன்னும் அங்கே முறைப்பாடுகள் வந்தால் அவர்களிடம் இருக்கக்கூடிய தீமை இவருக்கு வாங்கி கொடுக்கப்படும். இதனால் இவர் அதிகமாக உலகிலே நன்மைகள் செய்திருப்பார், ஆனால் மறுமையில் இவரைத்தான் பங்குரோத்துக்காரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய வார்த்தைகள் அது மிக பெருமதியானது, நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக பெருமதியானது. நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரகீப் அதீத் எனக்கூடிய இரண்டு மலக்குகள் இருந்து பதிவு செய்யாமல் ஒன்று விட்டது கிடையாது. நன்மை அல்லது தீமை இது தவிர வேறொன்று கிடையாது. ஒன்று நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்று சுவர்க்கத்தை தயார் செய்யும் அல்லது நரகத்தை தயார் செய்யும், இதில் இரண்டு என்று மூணாவது ஒன்று என்பது கிடையாது. ஜஸ்ட் பண்ணுக்கு தாரு என்று ஒன்றுமே கிடையாது. அதனால கியாமத்தினாலே அல்லாஹ்வு தஆலா ஒரு ஏடு, அதான் ஆமான் நாம செயலேடு சொல்லப்படும், அது எங்களுக்கு வெளியிடப்படும், அதனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கும், அவைகளுடைய எல்லா விஷயங்களும் வெளியிடப்பட்டிருக்கும். ஆனால் எங்களுடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. எங்களுக்கு எது மிகவும் உறுதியாக என்ன விட எங்கள் தெரிந்ததோ அது நல்லவையாக இருந்தால் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், அது கெட்டவையாக இருந்தால் எங்களுடன் அதனை நாங்கள் மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் பெண்களை குறை கூறுவோம் என்பதற்காக வேண்டி இங்கே சொல்லவில்லை, அது என்னமோ தெரியவில்லை. பெண்கள் இரண்டு பேர் சேர்ந்தால் அங்கே மூணாவது நபரை பற்றி பேசாமல் பிரிவது என்பது அது உதிரை கொம்பாகத்தான் இருக்கும். அது இரண்டு பேர் சந்தித்தால் அங்கே மூணாவது நபர் அங்கே பேசப்படுவார். இதைத்தான் புறம் என்று சொல்லுவோம், பலா என்று சொல்லுவோம். யாரு புறம் பேசுகின்றார்களோ அவர்கள் நரகம் நுழைவார்கள், அதில் சந்தேகம் கிடையாது. நாங்கள் இப்படி அதற்கு ஒரு வரைவிலக்கணம் வைத்திருக்கிறோம். உள்ளதுக்காக நாங்கள் பேசுறோம், உண்மையத்தான் நான் பேசுறோம். அன்று இந்த சம்பவம் நடந்ததால்தான் நான் சொல்றேன், உள்ளதை பேசுவதுதான் புறம், இல்லாததை பேசுவது அவதூறு. ஒன்று நடக்கல்ல, ரெண்டு பேர் பேசிக்கொள்ளாதுன்னு சொன்னா அது அவதூறு. இவர்களுக்கு 80 கசையாரி கொடுக்க வேண்டும், 100 கசையாரி இங்கே கொடுக்க வேண்டும். இல்லாததை சொல்வது அது அவதூறு, இருப்பதை பேசுவதுதான் புறம். அடுத்தது இன்னொரு ஆளை பார்த்து இன்னொரு ஆளத்தை போய் சொல்வது கோல், அதுவும் சொல்வது கூடாது. இவைகளெல்லாம் இன்று எங்களுடைய சமூகத்திலே அது ஒரு லேசான ஒன்றாக, அது பெரிய ஒரு பாடமாகவே பார்க்கப்படுவது கிடையாது. இது ஒரு நான் ஒரு பாவம் செய்கின்றேன் என்ற உணர்வு கூட எங்களிடத்தில் வருவது கிடையாது. நாங்கள் இன்னொருதரை பற்றி பேசுவதிலே இன்பம் கண்டுவிட்டோம். இவைகளெல்லாம் எங்களுடைய நன்மைகளை அழிக்கக்கூடியது, இவைகள் எங்களை நாசத்தில் ஆழ்த்தக்கூடியது. அதனால் நாங்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி இருக்கட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் மௌனமாக இருப்பது தங்கம், பேசுவது வெள்ளி என்றால் மௌனமாக இருப்பது தங்கம் என்று சொல்வார். நாங்கள் அதிகமாக மௌனமாக இருக்க வேண்டும். அந்த மௌனத்திலே நாங்கள் திக்ர்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் எங்களிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதே போன்று ஒரு நாள் உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு மனிதரை பற்றி சொல்லப்பட்டது. ஒரு மனிதர், அவர் வணக்கம் செய்கின்றார், அவர் இபாதத்து செய்கின்றார், ஆனால் அவர் குடிக்கின்றார், சாராயம் குடிக்கின்றார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்களால் இந்த மனிதரை நம்ப முடியவில்லை. அதனால் என்ன செய்தார்கள் என்றால், அன்று ஒரு நாள் இரவு அவருக்கு தெரியாமல் அவருடைய பின்பக்கமாக வந்து அவருடைய கதவுக்கு இடையால் பார்த்தார்கள். அவர்கள் என்ன செய்தார், உண்மையிலேயே மதுபானம் குடிக்கின்றார். அப்ப அந்த இடத்திலே அடையாளம் போட்டுவிட்டு தர்பாருக்கு வந்து விட்டார்கள். வந்து அங்கிருந்து நாளை காலையிலே அனுப்புகின்றார்கள், அவரை கூட்டிக் கொண்டு வாங்குகின்றது. இது ஒரு குற்றம், இது அவர் பாவம் செய்கின்றார். இவர் பகிரங்கப்படுத்துவதற்காக வேண்டி என்னக்கூடிய நோக்க விளைவரை பற்றி நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே அங்கு தர்பாருக்கு அழைக்கின்றார். அழைத்தவுடன் அவர் சேர்க்கின்ற அமீர் முஃமினீன், நீங்களை நீங்கள் அழைத்தீர்களா, ஓ நீங்க உங்களை நாங்கள் கூப்பிட்டோம், என்ன விஷயம், நீங்க இப்படி பெரும் பாவம் கொண்டு செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, மதுபானம் அருந்திக் கொண்டிருக்கிறீங்க, அப்படியா, ஓம் நான் மதுபானம் குடிக்கின்றதான். அமீர் முஃமினீன் அவர்களே, நீங்கள் 3 பெரும் பாவம் செய்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு என்ன தண்டனை தருவது என்று கேட்டார் அந்த மனிதர். அப்படி உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் என்ன பாவம் செய்தேன், நான் ஒன்றுமே செய்யலையே. நீங்கள் 3 பாவங்கள் செய்திருக்கின்றீர்கள். ஒன்று, அனுமதி இல்லாமல் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றீர்கள், அதுவும் பிற்பக்கமாக வந்திருக்கிறீர்கள். அதே போன்று என்னுடைய குறையை நீங்கள் அப்பட்டப்படுத்தியிருக்கின்ற, அதாவது என்ன செய்திருக்கின்றீர்கள், பகிரங்கப்படுத்தியிருக்கின்றீர்கள். அதே போன்று ஒன்று, அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் வந்தது, சலாம் சொல்லித்தான் வீட்டுக்குள் வர வேண்டும், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை பார்த்திருக்கின்றீர்கள், இப்படியான 3 தண்டனைகள் நீங்கள் செய்த குற்றங்களை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று அங்கே அந்த அவரும் ஒரு சஹாபி அங்கே அலான முறையிலே உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னவுடன் மாத்திரமே அவர்கள் இருவருமே சேர்ந்து தௌபா செய்கின்றார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாங்கள் ஒரு குற்றத்தை சொல்ல போகின்ற பொழுது அங்கே பல குற்றங்கள் எங்களாலே இடம்பெற இருக்கின்றது. அதனால் நாங்கள் எதை மிக கவனமாக, இந்த பேச்சுக்கள் மிக மிகவும் மிக கவனமானது, நாங்கள் கையாளுகின்ற பொழுது எங்களுடைய வார்த்தைகள் மிக கவனமாக கையாளப்பட வேண்டும், இல்லை என்றால் அது இரண்டில் ஒன்றை தயார் செய்யும், இரண்டில் ஒன்று தான். அந்த வகையில் மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய பண்புகள், இந்திய காலத்திலே சொல்வார்கள், அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் மிக தேர்மையோடு இருந்தார்கள். அவர்களுக்கு ஏழாமையாக ஒரு ஏழையுடைய வீட்டுக்கு அவர்கள் ஒரு ஆட்டுத்திரை அங்க கொடுக்கின்ற பொழுது அது ஏழு வீடுகளை சுற்றி ஆரம்ப வீட்டுக்கே திருப்பி வந்துவிடும். ஏனென்றால் தன்னை விட மற்றவர்களை பெரிதாக மதித்தது, மற்றவர்களுக்கு அவர்கள் ஈந்து கொடுத்தது. அதுபோன்று நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நீங்கள் வீட்டிலே ஆரம்ப வைக்கின்ற பொழுது தண்ணீரை கொஞ்சம் கூடுதலாக வைங்கள், நாங்கள் மற்றவர்கள் பக்கத்து வீட்டார்களுக்கும் கொடுப்போம் என்று. ஆனா இன்றைய காலத்தில் முந்தைய காலத்தில் எங்களுடைய வாப்பாமார்களாக சொல்வார்கள், ஒரு ஒரு வீட்டில் ஒரு அரி ஆக்கப்பட்டால் அங்கே நான்கு அறிவுடையாலும் சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும், விளக்கரியாக இருந்தாலும் அங்கே மற்றவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூப்பிட்டு கொடுப்பது அப்படியான அழகான ஒரு நல்ல பண்புகள் இருந்தது. அது இந்த காலத்திலே இல்லாமல் போய்விட்டது. மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பதே கிடையாது. தனக்கு ஒரு நபர்கிட்ட எல்லாத்தையும் ஒரு கஞ்ச பெட்டி ஒன்று பிரிட்ஜ் எண்ணக்கூடியது, பகில் பெட்டி, அது கஞ்சர்களுடைய பெட்டி. என்ன மிஞ்சினாலோ கொண்டை பூத்திடுறது, என்ன மிஞ்சினாலோ கொண்டை பூத்திடுறது, என்ன சின்ன நாளைக்கு தேவைதானே, அதுக்குத்தான் கஞ்ச பெட்டி ஒன்றை இப்ப கண்டுபிடிச்சு தந்திருக்கு. அதனால நாங்க எல்லாரும் பெரிய கஞ்சர்கள் அமைக்கும். நாங்க இருப்பதே கொடுப்பதில்லை, மிஞ்சினாலும் கொடுப்போம் என்று பார்த்தா அதுக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மெப்பொண்ணும். அது பிரிட்ஜில் வச்சு கூலா ஐஸா அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படி என்ற ஒரு கன்செப்ட் ஒன்று வந்திருக்கு. அப்படி என்ன எங்களால் கொடுக்க முடியவில்லை என்றார். அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு முறை ஒன்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாங்கள் இப்போது சீசன்களுக்கு வரக்கூடிய பல வகைகள் அல்லது சோளகன் கச்சா இப்படியான பல, அதாவது பிலாப்பழங்கள் எல்லாம் நாங்கள் வாங்கி வருவோம். வாங்கி வருகின்றோம் என்றால் அதை மறைத்து வாங்கி வர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் வாங்கி வந்தால் பக்கத்து ஏழைகள் இருப்பார்கள், தெரிந்தவர்கள் இருப்பார்கள், வாங்க முடியாதவர்கள் இருப்பார்கள், அனாதைகள் இருப்பார்கள். இப்படியானவர்களுக்கு நாங்கள் ஒரு பங்கை கொடுக்கும் என்ற எண்ணம் இருந்தால் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் வாங்கி வருவதில் குற்றம் கிடையாது. நாங்கள் எடுத்துக் கொண்டால் அவர்களுக்கும் கொஞ்சத்தை கொடுப்பது. அப்படி இல்லை என்றால் நாங்கள் அதை மறைத்து வாங்கி வந்து அதை மறைத்து சாப்பிட்டு அதை அந்த குப்பைகளை மறைத்தே புதைத்து விட வேண்டும். ஆனால் இன்று அப்படி செய்வது கிடையாது. எங்களோட வீட்டில் இன்றைக்கு நாங்கள் நல்ல வறுத்த பழம் சாப்பிடுது என்றதை காட்டுறதுக்காண்டி வேலைக்கு மேலால ரோட்டில் அப்படியே போட்டுடுறது. இன்றைக்கு நானும் நல்ல விலை கொடுத்து ஒரு பழம் ஒன்று சாப்பிட்டுக்கிறோம். ஆனா ஏன் இப்படி ரோட்டில் போடுறீங்கன்னா அது மாடு சாப்பிட்டுட்டு போகும் தானே. ஓ, நல்ல பெரிய விரிஞ்ச மனப்பாங்க தான் அது. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, பக்கத்து வீட்டுகள்ல குப்பையில ஈமானுடைய ஆக குறைந்த படித்தரமே பாதையில கிடக்கக்கூடிய கல் நூல்களை ஓரமாக அகற்றுவதுதான் ஈமானுடைய படித்தரத்தில் ஆக குறைஞ்சது. அப்ப அது அந்த ஈமானுடைய உணர்வே இல்லாம தான் உங்களை போடுறோம். அதுக்குள்ள ஒரு வியாக்கியான நாங்கள் சொல்கின்றோம், ஆடு மாடுகளுக்கு அது உணவாக போகும் தானே. அந்த ஆடு மாடுகளை படைச்சு அந்த ஆளை பார்த்து கொள்வான், அது செத்தா செத்து கொண்டு போகட்டும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாற்றம் செய்யாம இருப்போம், இல்லாட்டி நம்ம அழிஞ்சு வைப்போம். அப்ப நாங்க என்ன செய்யணும், கச்சாடுகளோ அல்லது சோழகனுடைய குப்பைகளையோ இப்படியான விடயங்களை நாங்கள் ரோடுகளிலே போடுவது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இன்று முஸ்லீம்களுடைய சைட்டில் தான் டெங்கு நோய் அதிகமாக பரவுது என்ற ஒரு கருத்து கொண்டு இருக்கின்றது. ஏன்னா அதிகமாக வீடுகளிலே அவர்கள் வீதிகளில் அவர்களுடைய வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொண்டு வீதிகளிலே குப்பைகளை போடுவது. ஆனால் இஸ்லாம் இதனை வன்முறையாக மிக கடினமாக இதை கண்டிக்கின்றது. அப்படியாக செய்யப்படுகின்ற வேலைகள் ஈமான் இல்லாதவர் என்று சொல்லப்படுகின்றது. ஈமானிலே 70 மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றது. அதில் ஆக உயர்ந்தது இல்லல்லா, அதில் ஆக தாழ்ந்தது நாங்கள் இமாத்தத்துல அதாரி. இந்த மனிதனுடைய நடைபாதையிலே ஏதாவது கல்லு முள்ளு இப்படியான மனிதருக்கு நோவினை தரக்கூடியவைகளை ஒதுக்குவது. ஆனால் இன்று நாங்கள் போட்டோம் என்றால் வாழக்கோழிகளை போடுகின்றோம், அல்லது இப்படியான பிளா குப்பைகளை போடுகின்றால் இரவு நேரங்களிலே வருகின்றார்கள், பைக்கிலே வருகின்ற பொழுது சறுக்கி விழுந்து விட்டால் இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு குற்றத்துக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுகின்றோம். இமானி அந்த உணர்வு எங்கள் இல்லாத ஒரு செயல் தான் அது. எனவே இவைகள் நாங்கள் மிக கவனமாக ஒரு வீடுகளிலே கூட்டப்படுகின்ற குப்பைகள் அவைகளை நாங்கள் வீதிகளிலே போடுவது, இவைகள் எல்லாம் மிக மோசமான ஒரு செயல். இது இஸ்லாமிய பண்பே அல்ல. ஆக மேலான தாய்மார்களே சகோதரிகளே, இப்படியான விடயங்களை நாங்கள் இப்பொழுது செய்வது கிடையாது. ஒன்று இரண்டு இடங்களிலே இப்படியாக இருந்தால் நாங்கள் கண்டால் அவர்களுக்கு சூசகான முறையிலே அழகான முறையிலே எடுத்து சொல்லி அப்படி இல்லை அவர்களை நாங்கள் அதை தடுக்க வேண்டிய ஆக பெரிய ஒரு பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. நாங்களும் செய்யக்கூடாது, அப்படி யாரும் செய்வதை கண்டாலும் அழகான முறையிலே சொல்லி அவர்களை அந்த செயலில் இருந்து தடுக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் எங்களுடைய நல்ல குணங்களை எங்கள் கணவன்மார்களுடன் நாங்கள் அழகான முறையில் நடந்து கொள்வது, எங்களுடைய பிள்ளைகளுடன் நடந்து கொள்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு வகிபாரத்தை குடும்ப வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றார்கள். என்ன என்றால், ஒரு மனிதர் சமூகத்திலே நல்லவர் என்றால் அவர் தனது வீட்டிலே நல்லவர் என்ற பட்டம் பெற வேண்டும். தன்னுடைய மனைவியுடைய வாயால் சொல்ல வேண்டும், கணவர் நல்லவர் என்றால் தான் அவர் சமூகத்திலும் நல்லவர். இல்லை என்றால் அவர் சமூகத்தில் நல்லவராக இருப்பதை போன்று நடிக்கலாம், அவர் நல்லவராகவே இருக்க மாட்டார். எனவே பெண்கள் எங்களுடைய கணவன்மார்களுடைய செயற்பாடுகளை நல்லவர் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளுடைய உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் எதுவெல்லாம் சொன்னார்கள் அதுக்கு நாங்கள் தலை சாய்ப்பது கிடையாது. அதற்கல்ல, மார்க்கமான நல்ல விடயங்களிலே அவர் சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கு அவர்களுடைய நாங்கள் மற்றவர்களுடன் அவரை பற்றி பேசுகின்ற பொழுது என்னுடைய கணவரை போன்றும் யாருமே கிடையாது என்ன கூடிய இப்படியான வார்த்தைகள் பேசப்படுகின்ற பொழுது அல்லாஹ் இதை சந்தோஷப்படுகின்றான் என்றால், நாளை கியாமத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் மியராஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் பெண்களை அதிகமாக நரகில் பார்த்தேன். என்ன காரணம்? தன்னுடைய கணவன்மார்களை அவர்கள் ஏசுவது, அவர்கள் செய்ததை செய்யவில்லை என்று சொல்லுவது. இதனாலதான் ஆக இதில் ரெண்டு வகையான பாதுகாப்பு இருக்கிறது. ஒன்று, தான் நன்றியுள்ளவராக தன்னுடைய கணவனுக்கு வாழ்வதும், அதேபோன்று அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவராக வாழ்வதும் இந்த விஷயத்தில் இருக்கின்றது. அதனால் எங்களுடைய கணவன்மாருடைய விடயத்தில் நாங்கள் அழகான முறையில் நடந்து கொள்வது, எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்களுடன் நாங்கள் அழகான முறையிலே நல்ல முறையில் எங்களால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்து வாழணும் என்று பார்க்கின்றேன், ஆனா அவர்கள் துண்டித்து வாழ்கிறார்கள், நான் எதுதான் நல்லது செய்தாலும் அவர்கள் அதற்கு மாற்றம் தான் செய்கின்றார்கள், என்ன செய்வது யார சொல்றான்னு கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் அதை அப்படியே செய்யுங்கள், யார் குடும்பத்தை சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களுடைய ஆயுள் அதிகரிக்கும், உலகத்தில் அவர்கள் அதிகமான ஆயுள் வாழ வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் அதிகமான நன்மைகளை செய்யட்டும், அதே போன்று குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழட்டும். இந்த ரெண்டு விடயங்கள் செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுடைய ஆயுள் அதிகரிக்கும். உதாரணமாக ஒரு ஹஜ்ஜை மப்ரூர் அவர்கள் செய்கின்றார் என்றார், ஹஜ் செய்தார், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கும் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா அவருடைய கல்லாக்காதிலே 60 வயதான இவர் வாழ்வார் என்றால் அவருடைய வயது ஆயுள் 80 வயதாக மாற்றப்படும். நல்லாமல் செய்வதன் மூலமாக ஒரு மகனுடைய ஆயுள் அதிகரிக்கும். அதே போன்று குடும்பங்களை நாங்கள் சேர்ந்து வாழ்வதன் மூலமாகவும் எங்களுடைய ஆயுளை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். எனவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே எங்களுடைய ஆயுளை நாங்கள் அதிகப்படுத்துவதற்கு இப்படியான நல்ல மற்றவர்கள் எங்களுக்கு ஏசுகின்றார்கள் என்றாலும் நாங்கள் அதற்கு பேசுவது கிடையாது. நாங்கள் அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்துக் கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு முஷ்ரிக் ஏசிக் கொண்டிருக்கின்றான், கடுமையாக ஏசுகின்றான். நபி அவர்கள் அதை பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருக்கு மாற்று கருத்து தெரிவிப்பதற்கு வாயை திறந்தவுடன் நபி அவர்கள் அவருக்கு எழும்பி சென்று விட்டார்கள். இதனை பார்த்திருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லல்லா, உங்களுடைய தோழருக்கு ஏசுகின்ற பொழுது நீங்க பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தீர்கள், இப்ப அவர் மாறி கைகினோடு நீங்க எழும்பி சென்று விட்டீர்கள், என்ன காரணம் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், இவர் மௌனமாக அவர் சொல்வதெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மலக்கு இருந்து அவருக்கு பதுவா செய்து கொண்டிருந்தார், நீ நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்று மலக்கு பதுவா செய்து கொண்டிருந்தார். எப்பொழுது இவர் வாயை திறந்தாரோ அப்பொழுது அங்கே ஷைத்தான் வந்து விட்டான். ஷைத்தான் இருக்கின்ற இடத்தில் நான் இருக்க மாட்டேன், அதனால் நான் இருந்து வந்து விட்டேன். அப்ப ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் மாற்று கருத்து அவருக்கு சண்டை பிடிக்கின்ற நோக்கத்திலே நாங்கள் இப்படியாக சத்தம் போட்டு பேசிக் கொண்டோம் என்றால் அங்கே ஷைத்தான் வருவான். இது சின்ன விடயமாகத்தான் இருக்கும். அதனுடைய விளைவை பார்த்தோம் என்றால் பாரிய குடும்ப பிரிவுகளுக்கு அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நாங்கள் மிக கவனமாக என்ன விடயங்கள், அதிகமாக சிறு பிள்ளைகளுடைய விடயத்திலே நாங்கள் எங்களுடைய குடும்பங்கள் தாத்தா தங்கத்துடைய பிள்ளைகள் சண்டை பிடித்து விட்டார், இதுக்காக வேண்டி நாங்கள் சண்டை பிடிப்பது. அல்லது பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை எங்களுடைய பிள்ளைக்கு கூட, அவர்கள் சிறுவர்கள், அவர்களுடைய வயது உண்மையிலேயே அவர்கள் ஒரு வயதிலிருந்து இரண்டு வயது வரைக்கும் அவர்கள் வாயின் மூலமாக இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் குழந்தைகள் வாய்களை விரல்களை சுவைத்துக் கொண்டிருப்பது, அதனுடைய பண்பு அவ்வாறாகத்தான் இருக்கிறது. அதே போன்று இரண்டு வயதிலிருந்து ஒரு ஆறு வயது வரைக்கும் அதிகமான கேள்விகள் கேட்பார்கள். இது சைக்கோலஜியில் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். அவர்கள் கேள்விகள் கேட்பார்கள், எதை காட்டாலும் இது என்ன, இது ஏன் இப்படி வந்தது, இது எப்படி செய்தது என்பதுடன் மற்றவர்களை, அதாவது சம வயதுள்ளவர்களுடன் அவர்கள் முரண்படக்கூடிய ஒரு தன்மை அவரிடத்திலே இருக்கும். அவர்கள் விரும்பி செய்யவில்லை, அவர்களுடைய அந்த எபிலிட்டி, அவருடைய ஆளுமை வளர்கின்றது. அந்த பருவத்தில் இருந்து அவருடைய அவர்கள் எப்படி மற்றவர்களுடன் நடந்து கொள்வது, எப்படி அவர்கள் பேசுவது, கதைப்பது, அவருடைய மொழி அங்கே அதிகரிக்கின்றது. மொழி, தாய்மொழி, மற்ற பிள்ளைகளுடன் சேர்ந்து விளையாடுகின்ற பொழுது அவருடைய மொழியிலே அதிகரிப்பு ஏற்படுகிறது, வளர்ச்சி ஏற்படுகிறது. இப்படியாக அதிலிருந்து 8-13 வரைக்கும் அவர்கள் வேறு விதமான சிந்தனைகள், இப்படியாக அது ஒரு மனித கட்டங்களாக பிரிக்கின்றது. அதனால் அது சிறுவர்கள் என்றால் அது அப்படியான நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும். நாங்கள் பெரியவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைதான் நல்லவன் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துவிடக் கூடாது. எல்லோரும் சிறுவர்கள், அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்ற கூடிய இன்னும் பகுத்தறிவு அவர்களுக்கு சரியான முறையில் வளரவில்லை. அதனால் அவர்கள் இருவருமே சிறுவர்கள். இதனால் நாங்கள் பெரியவர்கள் இதற்காக வேண்டி அடித்துக் கொள்வது, நாங்கள் பேசிக் கொள்வது, எங்களுடைய தொடர்புகளை துண்டித்துக் கொள்வது, இவைகள் எல்லாம் கூடாத ஒரு விடயம். இவைகளின் மூலமாக அசுபியான குர்ரத்து ஷைத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிறுவர்கள் ஷைத்தானுடைய பந்து, இவர்களை வைத்து எங்களை விளையாடுவார். சிறுவர்களை வைத்து பெரியவர்களுக்குள்ளே பிணக்குகளை, பிரிவுகளை உண்டாக்குவார். ஒவ்வொரு நாளும் இப்படி என்ன செய்வான் என்றால், எல்லா ஷைத்தானுடைய பட்டாளங்களையும் கடலிலே என்ன செய்வான், எல்லோரையும் ஒன்று கூட்டுவான். ஒன்று கூட்டி அவர்கள் திட்டம் தீட்டுவார்கள், இன்றைக்கு உலகத்துக்கு பூமிக்கு சென்று எப்படி யார் யாரை எல்லாம் கெடுப்பது என்ற கூடிய இந்த விடயங்களை எல்லாம் சொல்லி அனுப்புவான். அவன் பின்னரமானவுடன் எல்லோரையும் கூவி அழைத்து கேட்பான், இன்றைக்கு என்ன வகையான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் செய்துவிட்டு வந்தீர்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒருத்தர் சொல்லுவார், நான் ஒருத்தனை கொலை செய்து போட்டே வந்திருக்கிறேன், ரெண்டு பேருக்குள்ள சண்டை உண்டாக்கி ஒருத்தனை கொலை செஞ்சு போட்டு வந்திருக்கிறேன், அப்ப ஒருத்தனை அமல் செய்யாம தொழாம ஆக்கிட்டு வந்திருக்கிறேன். இப்படி இப்படியாக இன்றைக்கு நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர்கள் நன்மையாக அங்க போய் இப்படி சிக்கிட்டே சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி இப்படி எல்லாம் செஞ்சு போட்டு வந்திருக்கிறோம். அவன் ஒருத்தனும் ஒன்றோ கந்தையும் கேட்க மாட்டான். அப்போ ஒரு ஒரு நொண்டி இப்படி ஒரு சைத்தானோட கூப்பு, அவர் நீ என்னப்பா செஞ்சு விட்டு வந்தீங்கன்னு அவன் சொல்லுவான், நான் கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கு மத்தியத்தில் பிரிச்சு போட்டு வந்தீங்கிறேன். இது ஒரு பெரிய வேலை இல்லையே. அது கணவன் மனைவி என்று அடிச்சு கொள்றதும் பேசிக்கொள்றதும் வளமைதானே, நாங்கள் சொல்லிக் கொள்றது. இது ஆக பெரிய ஒரு குற்றம். இப்படிசுடைய பார்வையில இதை போல ஒரு நல்ல காரியம் இல்லை. இப்படிசுடைய பார்வையில இதை போல ஒரு நல்ல ஒரு விடயமே இல்லை. அதனால பிரிவினை என்பது சண்டையிட்டுக் கொள்வது, எங்களுடைய குடும்பத்துக்குள்ளானால் என்ன, எங்களுடைய கணவன் மனைவியுடைய உறவுக்குள்ளால் என்ன, எந்த ஒரு பிரிவு சண்டை அங்கே வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய உதவி வரமாட்டாது. லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டதனுடைய காரணங்களில் ஒன்று இரண்டு பேர் சண்டையிட்டுக் கொண்டதுதான். அதனால் இந்த சிறு சிறு விடயங்களுக்காக வேண்டி நாங்கள் எங்களுக்குள்ளால் தர்க்கங்கள் செய்துவிடக் கூடாது. அதுபோன்று நாங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்வது, அவர் ஒருவர் முன்னேறி கொண்டு போகின்றார் என்றால் அது தானாகவே மனிதனுடைய ஒரு தன்மைதான். அது பொறாமை கொள்வது, அழகாக பேசி காட்டிக் கொண்டிருப்பார், அவர் ஒரு ஆட்டாவை வாங்கிட்டார் என்று சொன்னா இந்த மனுஷி அங்கிட்டு பக்கம் போறத கொஞ்சம் குறைச்சு கொள்வார். என்னன்னு சொன்னா எந்த பிள்ளை இருக்கிறானே போன போனன்னு சொன்னா அந்த ஆட்டாவில கீறிடுவார், அப்ப ஏதாவது பிரச்சனை வந்திருந்தான், அதான் நான் போறேன். விஷயம் அது இல்லை, விஷயம் வேற. அதனால நாங்க என்ன செய்யறது, அவைகள் எல்லாம் உலகம் இருக்கிறது தானே, இவைகள் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம், அது வந்து அடைந்தேதீரும். இதை நாம் பல முறைகளை எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் தான், இரணம் வருவதற்கு முன் மரணம் வரவே வராது. அல்லாஹு தஆலா இவ்வளவுதான் இவர் வாழ்வார், இவ்வளவு அனுபவிப்பார், இப்படியெல்லாம் உடுப்பார், இப்படியெல்லாம் சாப்பிடுவார், இப்படியெல்லாம் வாகனத்தில் பிரயாணம் செய்வார் என்று அல்லாஹு தஆலா எழுதிவிட்டார் என்றால் அவைகளை அவர் அனுபவிக்காமல் மௌத்தாகவே மாட்டார். அல்லாஹு தஆலா எழுதியவைகளை நாங்கள் பொருந்திக் கொள்வதுதான். அப்படி நாங்கள் பொருந்திக் கொள்ளாத தன்மை வருகின்ற பொழுதுதான் இப்படியான பிரச்சனைகள் எங்களுக்குள் வருகின்றது. அந்த வகையிலே மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்கின்றால் அந்த அதாவது எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிப்பதை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன வரலாறு என்று சொல்வார்கள், ஒரு ஏழைப்பட்ட ஒரு வறுமையுடைய ஒரு குடும்பம் ஒன்று இருந்தார்கள். அவர் ஒரு சிறுவர் குழந்தை இருந்தார், அவருடைய வாப்பா மௌத்தாயிட்டாரு. இந்த புள்ளதான் என்ன செய்வார் என்று சொன்னா காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துன்னு வர்றது, எடுத்துன்னு வந்து உமா கிட்ட கொடுத்து உமா கொண்டு போய் அதை கடையில கொடுத்து வித்து அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தார். இப்படி ஒரு நாள் உமா சிவா காலத்தால் எழும்பி மானுக்கு கோடரி எல்லாம் தீட்டி அழகாக கொடுத்து சாப்பாடும் காட்டி கொடுத்து காட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அவர் போய் என்ன செய்யறா கிரகம் எடுத்துக்கொண்டு வர்றது. ஒரு நாள் இப்படி போனாரு, கடும் மழை, இவர் ஒரு மரத்து வீட்டு போய் நின்றார். கடும் மழை பெய்யுது, மின்னும் அடிக்குது. மின்னு அடிச்ச ஒரு இடத்த பார்த்தாரு, ஒரு சேருக்குள்ள இருந்து ஒரு ஒளி ஒன்று அடிச்சிச்சு. ஒரு சேர்த்துக்குள்ள இருந்து ஒரு ஒளி ஒன்று வந்துச்சு. இவருக்கு உள்ளத்துல ஒவ்வொரு என்ன வந்துச்சுன்னா ஒரு மாணிக்க கல்லாக தான் இருக்கணும். ஒளி ஒன்று பட்டு இவருக்கு ஒளியாது வாரதுன்றா ஓடி போய் புறக்கினாரு. உண்மையிலே ஒரு கல்லு தான், ஆனா சுருப்பு தானே, சேரு தானே, இது என்னன்றது அவருக்கு சரியா விளங்கல. இவர சந்தேகம் வந்து இது ஒரு மாணிக்க கல்லா தான் இருக்கும். சரி, அவசரமாக சாப்பாடு கோடரி மாணிக்க தொண்டகான்னு இனி இவருக்கு என்ன இந்த கோடரி எல்லாம் தூக்கிக்கொண்டு தெரிய வேண்டிய தேவையில் இல்லையே. அப்ப அவசரமா எல்லாத்தையும் விட்டறிஞ்சு போட்டு ஓடி வந்து ஆற்றுல வந்து இதை கழுவுன்னு கூட கழுவினார். கடும் வெள்ளம், மழை பெஞ்சு போகுது, தண்ணி இழுத்து போகுது, இழுத்து போகுது. இவர் கழுவினாரா மிஸ் ஆயிடுச்சு. கல்லு கைய விட்டு பெய்து அப்ப ஓடுற தண்ணியில கல்லு பெய்து இவர் தேடினாரு. எங்க இனி தேர்ற இவருக்கு அப்படியோ ஓடி ஒடுங்கி இவருக்கு ஒன்றுமே உணர்வே எழுந்து இவர் வாயால தானாக வந்து கொண்டிருக்க, நான் கலீனத்தை கழுகா முட்டையே, கலீனத்தை கழுகா முட்டையே என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். உண்மையிலே இவர் அதை கழுகாம ஊட்ட கொண்டு வந்தோ இல்லாட்டி வேறொரு இடத்திலேயோ வச்சு அதை கழுவி பார்த்திருக்க என்னென்னு இவர் கலகான முறையில விளங்கிருக்கும். அப்ப இப்படியாக இவர் விளங்காம இவர் என்ன செய்யறாரு சொன்னா, அந்த நேரத்துல நான் கலீனத்தை கழுகா முட்டையே, கலீனத்தை கழுகா முட்டையே என்று சொல்லிக்கொண்டு அப்படியே பேரஞ்சனப்போட வேற எந்த ஒரு வார்த்தையும் பேசல அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்றாரு. வீட்டுக்கு வந்து நான் உமா பாக்குறாரு, கொடறீங்கல்ல கொல்லீங்கல்ல, இவருடைய வாயில இருந்து வார்த்தையுங்கல்ல, இவர் சொல்றதெல்லாம் கலீனத்தை கழுகா முட்டேனே, கலீனத்தை கழுகா முட்டேனே. உமா கேட்டா என்னத்தான் கழுகினா, என்னத்தான் கழுகா முட்டா, சொல்ல என்ன விஷயம், ஒன்றுக்கும் விட இல்லை. இவன் இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறான். இந்த மனுஷன் பார்த்தா இது என்ன சீராளி கூட வாப்பா இது என்று போட்டு டாக்டர்கிட்ட கொண்டு வரா. டாக்டர்கிட்ட கொண்டு போய் சொன்னாவும் என்கிட்ட இப்ப வசதி இல்லை, இவன் இப்படித்தான் எங்க வாழ்க்கை ஓடு, இவர் சுகமானதுக்கு போற வேண்டிய சிவர் சொன்னா உனக்கு நாரத்து தந்துருவார், கொஞ்சம் வைத்தியம் பாருங்க. ஓ பரவாயில்ல பாப்போம் போட்டு வைத்தியர் வைத்தியம் பாக்குறாரு. சரி நல்லா இது. இப்ப உமாக்கு சரியான ஒரு ஆசை, கோடரி என்ன செஞ்சான், இவன் என்ன வேலையை பார்த்தான், என்னத்தை கண்டு இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஆசை என்ன நடந்தடா மகன் ரெண்டு கேட்கணும் போல. சரி ஊட்ட கொண்டாந்து வச்சு கேட்ட மகன் நீ என்னத்தை கழுகினா, என்னத்தா கழுக ஆகிட்டாய். அவனுக்கு யாவம் வந்துட்டு தள்ளுவே ஆகும், அவனுக்கு திருப்பி வருத்த முடிஞ்சு நான் கழுகினத்தை கழுகா முட்டேனே, கழுகினத்தை கழுகா. உமா பார்த்தா என்ன குதரத்துடா இது, நான் கேட்டதை கேட்காம முட்டேனே, கேட்டதை கேட்காம முட்டேனே, நான் கேட்டதால திருப்பி அவனுக்கு வருத்தம் வந்துட்டது, இந்த திருப்பி நான் காட்சிக்கு எங்க போறேன், நான் கேட்கத்தை கேட்காம முட்டேனே, கேட்டதை கேட்காம முட்டேனே என்று மகன் ஒரு மூலையில் இருந்து கழுகினத்தை கழுகா முட்டேனே என்று சொல்லி கொண்டிருக்கிறான். இங்க உமா கேட்டதை கேட்காம முட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறான். இங்க ஊட்ட டாக்டர் ஊட்ட கொஞ்சம் காசிக்கு தேவை போல வைஃப் சொன்ன டாக்டர் போய் அந்த மனுஷில விட்ட அந்த வழியால போகல, கொஞ்சம் கேட்டுக்கணும் போங்கல, என்ன கொஞ்ச நாள் அப்ப இது காணையும் இல்லை. டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்த்தாரு, மனுஷி இங்க கேட்டதை கேட்க மாட்டேன், ஏ கேட்டதை கேட்க மாட்டேன், மகன் கழுகினத்தை கழுக மாட்டேன். டாக்டர் பார்த்தா நான் மந்தத்தை வராமட்டேனே, நான் மந்தத்தை வராமட்டேனே, இது என்னத்துக்குள்ள நான் வந்த லூஸ் கேஜுக்குள்ள நான் மாட்டிக்கொண்டேனே, நான் மந்தத்தை வராமட்டேன். அவருக்கும் அவரை உணர்வு இல்லாம இருந்தா அவர் திரு நிக்கிறாரு. எங்களா போன ஹஸ்பண்ட காணல, என்ன நடந்துச்சு, மனைவி வந்து பாக்குறாவோ, மனைவி வந்து பார்த்தா மகன் கழுகினத்தை கழுகா முட்டேனே, கழுகினத்தை கழுகா முட்டேன், உமா வந்து நான் கேட்டதை கேட்கா முட்டேனே, கேட்டதை கேட்கா முட்டேன், டாக்டர் நான் வந்தத்தை வர மாட்டேன், வந்தத்தை வர இந்த வச்சன நான் அனுப்பினத்தை அனுப்பா முட்டேனே, நான் அனுப்பினத்தை அனுப்பா முட்டேனே, அனுப்பினத்தான டாக்டருக்கு இப்படியான வைத்தியம் வந்து இந்த காசி போனா போட்டும் இந்த அளவுக்கு எப்படிப்பா சுகம் பாக்குற, நான் அனுப்பினத்தை அனுப்பா முட்டேனே, அனுப்பினத்தை அனுப்பா முட்டேனே, இப்படி அவன் சொல்லி கொண்டிருந்தான். என்னன்னு நாம எல்லாம் தாய்மாரை சோழந்து நாங்கள் ஒவ்வொரு வெறுமைப்படித்தான் என்ன நினைக்கிறது, நான் இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிறேன், நான் இதை செஞ்சேன் என்று சொன்னா நல்லா இருக்கும், உதாரணமாக ஒருவர் விவசாயம் செய்கிறார் என்று சொன்னா அவர் யோசிக்கிறது, பாப்பா இந்த வலி இந்த வெயில இந்த பனியில பாப்பா கடும் பாடுபட்டு 4 மாதத்துக்கு குறவுதான், இதுல ஏதாவது ஒன்னு மிஞ்சும் இல்லாட்டியாவது ஒன்னா ஸ்டாப் ஆயிடும். ஒரு கடை குட்டியும் ஒரு சின்ன ஒரு கடையொண்ட போட்டா அலம்துல்லா அல்லாஹ் என்ன இல்ல இருந்து கொண்டேனே அப்படியோ அழகா நம்மளோட வாழ்க்கையே போகல என்று நினைச்சு கொண்டு ஒரு கடையை ஒன்றை போடுவார். கடையை போட்டது போறதா நினைப்பார், நான் போட்டத்தை போடா முட்டலையே போட்டத்தை போடா முட்டலையே வயல் செஞ்சா அப்படி இருந்துக்கலாம் நினைப்பார். அது போல ஒரு வாலிபர் நினைக்கிறது வீட்டுல சரியான கஷ்டம், உடுப்பு கலைகள் எல்லாம் கஷ்டம், கொஞ்சம் கல்யாணம் முடிச்சு கொண்டா எல்லாம் வசதியா இருக்கும் என்று நினைக்கிறது. அது முடிச்சது போறதான் நினைக்கு, நான் முடிச்சதை முடிக்காம இல்லையே முடிச்சதை முடிக்காம இல்லையே என்ன சிக்கலுக்குள்ள மாட்டிக்கொண்டேன். ஒருத்தர் நினைக்கிற ஊர்ல இருந்து தொழில் செஞ்சு நினைக்கிற வெளிநாடு போனா அல்ஹம்துலில்லா ஒரு நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று அங்க போனா அவன் ஜொப்பு கொடுக்கல வேலை நடக்கல சொன்னா நான் வந்தத்தை வராமட்டேன்லையே வந்தத்தை வராமட்டேன்லையே இருந்ததை விட பிரச்சனை இன்னும் பெருசா பேசல அப்படின்றது. அடுத்து நம்ம ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ள இருந்திருப்போம், இனி உறுதியை கொண்டு வச்சு எல்லாத்தி ஏதாவது ஒரு லோனுக்கு எடுத்து பெரிய ஒரு வீட்டோட கட்டி இருந்த 2 ஏக்கர் காணிய போது போஞ்சு ஏதோ ஒரு உணவு பாட்டுக்கு சம்பாதி ஒரு மாதிரி ஒப்பத்தின் போனது ஊடொன்று கட்டணுன்றதுக்காக வேண்டி தூண நாட்டினா தான் அதுக்கு போடாமல் இருக்குது, நாட்டினத்தை நாட்டாம இல்லையே நாட்டினத்தை நாட்டாம இல்லையே. இப்படியாக என்னன்றா ஒன்றுல நிம்மதி இல்லை, உலகத்தினுடைய நிலைமைகள்ல நிம்மதி இல்லை, அந்த நிம்மதி எல்லாம் ஏற்படுத்துறவர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதை நாங்க பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னுடைய நிலைமையை இப்படித்தான் வச்சிருக்கான், அவன் தந்தா இன்ஷாஅல்லாஹ் நாங்க செய்து கொள்றதா என்னக்கூடிய இந்த எண்ணத்தோட அல்லாஹு முதலாவது எங்களுக்கு பொருத்தம் வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பொருந்திக் கொண்டு அதிலிருந்து அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய முறைகளை கையாள்வதுதான் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்தாக பெரிய ஒரு முயற்சி, அந்த தியாகம் எனக்கூடிய. இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் எப்படியான தியாகங்கள் செய்கிறோம் என்பதை பார்த்துதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவதற்கு காத்திருக்கின்றான். அந்த வகையிலே நாங்களும் எங்களுடைய அதிகமாக உண்மையிலே ஆசையுடன் ஆர்வத்துடன் நாங்கள் வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறோம். இப்படியாக கலந்து கொள்கின்ற பொழுது எங்களுடைய மாற்றம் வர வேண்டும், எங்களுடைய தொழுகையுடைய விடயங்களே மிக பேருதலாக அதை நாங்கள் வளமையாக்கி கொண்டால் எங்களுக்கு லேசா இருக்கும். ஆனால் தொழுகின்ற விஷயத்திலே மிக கண்ணுங்கருத்துமாக இருந்து இப்படியான நல்ல பல பண்புகளுடன் வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. آمين الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. رب الرحمن شمياني كرفياني مهتم جوني من ميانوني يا الله نانغل ارنگ مريامنم ترندم تريامنم شيدن وڑي يا نيدو فاونغلي من نتو وڑي يا الله وڑي فاونغلي ننمي خلاق ماتي وڑي يا الله. رب الرحمن يا الله وڑي تايثن وڑي فاونغلي من نتو وڑي يا الله. يا الله கபருளை வாழ்ந்தோடு இருக்கிறார்கள், அவர்களுடைய கபரை சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக ஆக்கிவிடியாரா, நரகப்படுகொடி என்று பாதுகாத்துவிடியாரா, யாரா அவர்கள் தன்னந்தனியாக யாரா உன்னிடத்திலே வந்திருக்கிறார்கள் யாரா, நீ யாரா அவர்களுக்கு துணையாக இருந்து விடியாரா, அவருடைய கபர்களை வெளிச்சமாக ஆக்கிவிடியாரா, ரப்பி ரஹ்மான் யாரா எங்களுடைய கடன் பிரச்சனைகள் யாரா எல்லாவற்றை நீ நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் யாரா, உன்னுடைய கடனில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியாரா, என்னுடைய நோய் நுண்மங்களை நீ நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் ரப்பே, யாரா எங்களுக்கு மேலான உடல் ஆரோக்கியத்தை கணவன்மாருடைய பாவங்களை மன்னி தந்துவிடியாரா, அவருடைய ஈமானிய உணர்வை அவர்களுக்கு கொடுத்து விடியாரா, எல்லோரையும் 100% அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கிவிடியாரா, அவருடைய பொருளாதாரங்களை வளர்ச்சி ஏற்படுத்தியாரா, அவருடைய நோய்களை குணப்படுத்தி விடியாரா, என்னுடைய பிள்ளைகளுக்கு யாரா நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை நசீபாக்கிவிடியாரா, நல்ல யாழ்வா மனித சக்தியை யாழ்வா விவேகத்தன்மையை அவர்களுக்கு கொடுத்து விடியாழ்வா, யாழ்வா நல்ல பண்புள்ளவர்களாக அவர்களை வளர்த்து விடியாழ்வா, ரப்பி ரஹ்மான் யாழ்வா அவர்களுக்கு யாழ்வா அவர்களை நீ எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறாய் யாழ்வா, சிறந்த முறையிலே வளர்ப்பதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்து விடியாழ்வா, அவர்களுடைய கல்வி நடவடிக்கையில் யாழ்வா சிறந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி விடியாழ்வா, அவர் எதிர்காலத்தை யாழ்வா சுபீட்சமானதாக ஆக்கி விடியாழ்வா, ஈமான் உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக ஆக்கி விடியாழ்வா, ரப்பி ரஹ்மான் யாழ்வா முழு மனித சமுதாயத்தையும் பாதுகாத்து கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண்களையா அல்லா பரதாவுடைய வாழ்க்கைக்கு உள்ளாக்கியுடையா அல்லா, ஆண்களை பள்ளியோட தொடர்பாக்கியுடையா அல்லா அல்லா, இஸ்லாமிய கலாச்சாரங்களை பின்பற்றுவதில் ஆசை ஆர்வத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியுடையா அல்லா, யா அல்லா பெண்களையா அல்லா முழு உடலை மறைப்பதற்கு யாரா போதுமான ஈமானை நீ வழங்கியுடையா அல்லா, அதிலேதான் வெற்றி இருக்கு என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தியுடையா அல்லா, முகத்தை மறைப்பதன் மூலமாக உன்னுடைய பொருத்தம் இருப்பது என்னை விளங்கப்படுத்தியுடையா அல்லா, மேலான சுவர்க்க வாழ்க்கை இலகுவா அடைந்து கொள்ளலாம் எனக்கூடிய தன்மை அவர்களுக்கு விளங்க வைத்துவிடையா அல்லா, யார் அப்படியான அமைப்பையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி தந்துவிடையா அல்லா, ரப்பி ரஹ்மானியா அல்லா அவனுடைய மேலான தீனின் பிரகாரம் வாழ்வதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்துவிடையா அல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான தீனின் கட்ட நலவுகளில் எங்களுக்கும் பங்கு தந்துவிடையா அல்லா, கருதிகளில் எங்களை பாதுகாத்துவிடையா அல்லா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார், ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா ஸைதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.